உள்ளமனும் குடத்தில் ஊக்கமனும் தரு நிறுவி உறுதியாக தள்ளறி அன்படும் தொடர்பு இடைப்படுத்தி தரகன் பார்த்து கள்ளவனை பதுபோது கவலமனை கழித்து கருணையினும் வள்ளமனும் சித்தி வளர்த்தே நின்று ஒருவனை கழித்திருப்பான். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் திருமையினை எல்லா உயிரும் தொழிலெடுத்து தேசம் திருத்தொண்ட தொகையினும் படித்த திருவாளர் வாசமலர் மண்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவார். பூழியர் போன் வெப்பொழித்த பூழியர் போன் கடல் போற்றி ஆழிமிசு கல்முகத்தில் அணைந்தபிரான் அடிபோற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டன் பதம் போற்றி ஊழிமணி திருவாதூர திருத்தாழ்வு எல்லமல்ல முருகப்பெருமானுடைய திருவுருளி நடை கூடியிருக்கின்ற அடியார் திருக்கூட்டமாக உங்களுடைய பொன்னார் திருவுடியிற்கு அடியனுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். மணிவாசக பெருமாள் அரண்மனை சார்பாக ஆண்டரசு உழவார திருப்பணி குழுவின் சார்பாகவும் திருவாசகம் முற்றுவதில் மிக சீரும் சிறப்புமாக எல்லாமல்ல ஆடல் வல்லானுடைய திருவருளினாலும் மணிவாசக பெருமானுடைய குருவருளினாலும் ஏழாவது பதிகமாகிய திருவம்பாவை எட்டாவது பதிகமாகிய திருவம்மானையும் ஒன்பதாவது பதிகமாகிய திருப்பொற்சுண்ணமும் 60 திருப்பாடல்கள் பாடி அமைந்த நிலையிலே திருவாசகத்திலே இந்த மூன்று பதிகத்திலே அப்பாலுக்கு அப்பாலை என்ற நின்ற நிலையிலே மூன்றிலே இருந்து 10வது பதிகமாக இருக்கக்கூடிய திருக்கோத்தும்பிக்கு சென்று ஒன்று ஸ்டெப் ஆக அதிலே இருந்து சொல்ல வேண்டும் என்பதாக ஐயா அவர்கள் குறிப்பிட்ட ஒரு நிலையிலே மாணிக்கவாசக பெருமானுடைய இந்த திருவாசகம் என்று சொல்லக்கூடிய இந்த அன்பு மொழியானது எல்லா பாடல்களை காட்டிலும் திருவாசகம் என்று சொல்லக்கூடிய இந்த திருவாசகம் மேலோங்கி நிற்பதற்கான காரணங்கள் பல பல உண்டு. திருவாசக சிறப்பு என்பதாக சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 100-150 மேலான சிறப்புகளை அடுக்கி கொண்டு போகின்ற அளவிற்கு திருவாசகத்தினுடைய சிறப்பை எளியனாகிய எனக்கே உண்டு என்பதாக சொன்னால் அதை அனுபவித்த சான்றோர்கள் எவ்வளவு தூரம் அந்த திருவாசகத்தை அனுபவித்திருக்கிறார்கள் என்பதாக பார்க்கின்ற பொழுது ஒரு எல்லையிலே திருவாசகம் எல்லைக்கு அப்பாற்பட்டு விளங்குகின்ற காரணத்தினாலே இந்த திருவாசகத்திற்கு உரையோ அல்லது அதை பற்றிய விளக்கமோ என்பதாக அமைக்காமல் அத்தோடு திருவாசகத்தை ஓதி ஓதியே அதை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் என்பதாகிய நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மேலோங்கி எழச் செய்யும் ஒரு நூல் திருவாசகம். ஏன் இந்த திருவாசகத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு அனுபவ நிலை என்பதாக பார்க்கின்ற பொழுது ஒரு நுணுக்கமான ஒரு செய்தி ஒன்று உண்டு. திருவாசகம் என்று சொல்லக்கூடிய இந்த திருவாசகம் எவ்வாறு விளைந்தது என்பதாக காணுகின்ற பொழுது அதுவே ஒரு தனிச்சிறப்பு, எந்த நூலுக்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு. இந்த திருவாசகம் எவ்வாறு விளைந்தது என்பதனுடைய சிறப்பு மணிவாசக பெருமானுடைய ஆட்கொண்ட நிலை என்பது எல்லோருக்கும் தெரியும். திருப்பரந்துறையிலே அவர் குதிரை வாங்குவதற்காக போன அவரை குருவாக வந்து ஆட்கொண்டார். குருவாக வந்து ஆட்கொண்ட நிலை என்பதாக சொல்லுகின்ற பொழுது அது எதிர்பார்த்தது கிடையாது. நான் குருவை நாடி செல்லுகின்றேன், எனக்கு எப்பொழுது குரு வருவார் என்பதாக நாடி குருவை தேடி போய் பிடிச்சது கிடையாது. அவர் போன வேலை குதிரை வாங்கறதுக்கு போறார். ஆனால் நடுவிலே நடந்த இந்த சம்பவம் எதிர்பாராத சம்பவம். அப்பொழுது வாழ்க்கையிலே நமக்கு ஒன்று தெளிவாக புரிகிறது, எப்பொழுது எது நடக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. அருள்நிலை அனுபவம் என்று சொல்லக்கூடிய அனுபவம் ஸ்பான்டேனியஸ் என்பதாக சொல்லக்கூடிய நிலை எப்பொழுது விளையும் என்பது யாருக்கும் தெரியாது. ஏன் அப்படின்னு சொன்னா நமக்கே அறியாமல் நம்முடைய ஆன்மா பக்குவப்பட்டு கொண்டே வரும். ஆனா எவ்வளவு தூரம் இந்த ஆன்மா பக்குவப்பட்டதுன்னு மணிவாசகருக்கே தெரியல. திருவாதவூரர் அவர் தான் தன்னை எவ்வாறு அமைத்துக் கொண்டார் என்பதாக சொன்னால் சிறு நாயினும் கடையாய வெம் கட்டனேனையும் ஆட்கொள்வான் வந்து காட்டினாய் சிறு நாயினும் கடையாய வெம் கட்டனேன். இப்படிப்பட்ட நிலை தன்னுடைய நிலையை பற்றி சொல்லுகின்ற பொழுது வெறுப்பளவே செய்யும் என் சிறுமை, அதை பொறுப்பது இறைவனுடைய பெருமை. ஆக என்னுடைய சிறுமையையும் இறைவனுடைய பெருமையையும் காட்டுகின்ற முகமாக அமைந்ததுதான் திருவாசகம். திருவாசகத்தினுடைய தன்மை என்ன என்பதாக சொன்னால் சிறுமையை எண்ணிக்கொண்டே இருக்கணும். நாம பெருமையை என்னன்னா இறைவனுடைய கருணை குறைஞ்சு போயிடும், பெருமை போயிடும். இறைவனுடைய பெருமையை எண்ணுகின்ற பொழுது நமக்கு வர வேண்டியது நம்முடைய சிறுமையை எண்ணுதல். மணிவாசக பெருமானை விட உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய ஒருவர் உண்டார்னா இந்த உலகத்தில இத்தனை காலம் வரையிலும் மணிவாசகர் அடைந்த இன்பத்தை காட்டிலும் அதற்கு மேலான ஒரு நிலையிலே ஒருவர் இன்பம் அடைந்தார் என்பதற்கான சரித்திரம் கிடையாது. ஆனால் மணிவாசக பெருமான் தன்னை பற்றி சொல்லுகின்ற பொழுது சிறு நாயினும் கடையாய எம் என்பதாக சொல்லுகின்ற காரணத்தினாலேயே திருவாசகம் எல்லா நூல்களை காட்டிலும் தனித்துவம் வாய்ந்த நூல் திருவாசகம். ஆட்கொண்ட பிறகு இது ஆட்கொண்ட நிலை என்பதாக சொல்லுகின்ற நிலையானது குருவை நாடி போகல, அவர் குருவாக வந்தார், ஆட்கொண்டார், பக்குவப்பட்டார். ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். இவருக்கு எல்லா வகையான இப்ப அனுபவமும் இப்பொழுது திருவாதவூரராக இருந்த அவர்
மாணிக்கவாசகராக மாறிவிட்டார். எவ்வாறு அந்த திருவாத ஊரர் மாணிக்கவாசகராக மாறினார் திருவாசகம் முழுக்க அதை விரவி சொல்லுகின்றார். எப்படி திருவாத ஊரராக இருந்த நான் மாணிக்கவாசராக என்று சொல்லக்கூடிய அந்த நிலையை பெற்றேன் என்பதாகிய அந்த நிலையை பெற்ற நிலையை திருவாசகத்திலே பல இடங்களிலே குறிப்பிடுகின்றார். பெற்ற பிறகு அடியார்களோடு கலந்திருந்த அவர் சிவத்தோடு ஒன்றாக கலக்க வேண்டும் என்ற நிலையிலே இந்த வர்ஜ் ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் ஹிஸ் ஜேர்னி, அது முடிகின்ற நேரம் என்று சொல்லக்கூடிய அந்த முடிகின்ற தருவாயிலே பெருமான் சொன்னாரா, கொஞ்ச நாள் இரம்பா, கொஞ்சம் பொறு, எல்லாம் கிடைச்சு பக்கத்துல வந்து அனுபவிக்கின்ற நேரத்துல அல்வாவை கொடுத்து கையில கொடுத்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, தீபாராதனை காட்டு. இப்ப அல்வால இருக்குமா தீபாராதனையில இருக்குமா? எல்லாம் வச்சுட்டா, பக்கத்துல வச்சாச்சு, எல்லாம் இருக்கு. ஆனா இப்ப மணிவாசக பெருமானுக்கு சொல்றாரு கொஞ்சம் பொறுன்னு. இந்த கொஞ்சம் பொறுன்னு சொன்னாரு பாருங்க, இப்ப கொறுன்னு சொன்ன உடனே அவர் சொல்றார், சொன்ன பிறகு நீ இங்க கொஞ்ச நாள் இரு, தில்லைக்கு வா என்பதாக தில்லை பொதுவினில் வருகள். இவர் உடனே சரின்னு தலையாடிட்டார். தலையாடின உடனே இவரும் கறந்துட்டார். இப்படி கறந்த உடனேயே எண்ணி பார்க்கிறார், இப்ப என்ன எண்ணுகின்றார், இந்த எண்ணத்திலிருந்துதான் திருவாசகத்தினுடைய தொடக்கம். இப்ப இவர் போன உடனேயே இவர் என்ன எண்ணுகின்றார் என்பதாக சொன்னால், இறைவனே இருன்னு சொல்லி இருந்தாலும் நான் எப்படி ஒத்துக்கிட்டேன், நான் எப்படி அதை அக்செப்ட் பண்ண, இதுதான் திருவாசகம். திருவாசகம் என்று சொல்லக்கூடிய திருவாசகம், நீ இருன்னு சொன்ன போது நான் தலையாட்டி இங்க இருந்துட்டேன், இல்ல இல்ல நான் உன் கூட தான் வந்து ஆக வேண்டும். ஞானசம்பந்தர் சொல்றாரு, அப்பா குளிக்க போறாரு, சொல்றாரு இவரு சிவபாதி இருதயர் போறாரு, இவரு ஞானசம்பந்தர் 3 வயது குழந்தை, நானும் வருவேன் அப்படின்னு. நானும் வருவேன்னு சொன்னா அவர் சொல்றாரு, இல்ல இல்ல நான் தனியா போய் குளிக்கும் போது உள்ள குளத்துக்கு உள்ள போய் மூழ்கி குளிப்பேன், அப்ப உன்னை யார் பாத்துக்கிறது, அதனால இவன் பாட்டு அப்படிதான் கத்திட்டு இருப்பான், குழந்தை அப்படிதான் சொல்லும், வரேன் தான் சொல்லும், வெளியில கிளம்பும் போது குழந்தை நம்ம கூட வரேன் தான் சொல்லும், அதுக்காக உடனே கூட்டிட்டு போட முடியுமா, கொஞ்ச நேரம் இருக்க சொல்லு. இப்ப என்ன பண்ணார், இப்ப மட்டும் ஞானசம்பந்தர் சரி நான் இருந்துக்கிறேன், அப்பா சொன்னதை வச்சுக்கிட்டு நான் இருந்துக்கிறேன், இருந்தார்னா தோடுடைய செவியன் கிடைச்சிருக்குமா, தோடுடைய செவியன் கிடைச்சிருக்குமா, கிடைச்சிருக்க இல்ல இல்ல நான் வந்தே ஆவேன் என்பதாக சொல்லி கால் ரெண்டையும் கை ரெண்டையும் பிஞ்சு கை ரெண்டையும் உதறி உதறி அழுதாரோ அந்த இடம் போறாரு பாருங்க சேக்கிழார் பெருமான். ஆக அற்புதமான அந்த 3 திருப்பாடல்கள், அந்த எப்படி அவர் வந்து அழுதார்ன்றதுக்கு சொல்றாரு, இந்த அழுகைக்கும் அப்புறம் குளத்துக்கரையில மூழ்கின போது வந்த அழுகைக்கும் ரெண்டுத்துக்கும் அதிகமான வேறுபாடு உண்டு. இப்ப போற அழுகை இறைவன் என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய அனுபவத்தை பெறுவதற்காக வந்த அழுகை, அது இந்த உயிர்கள் வாழ வேண்டும் என்று பெறுவதற்காக வந்த அழுகை. முதல்ல போன அழுகை நான் வருவேன்னு சொன்னதுக்கான அழுகைக்கும் இப்ப இருக்கிற அழுகைக்கும் வித்தியாசத்தை சேர்க்கிறார் பெருமான், அற்புதமா காட்டுவார். இப்ப சொல்றாரு, நான் வந்து நீ இருன்னு சொன்னதை நான் ஏத்துக்கிட்டு இருந்தது என்னுடைய தப்பு, அதை அப்படியே செத்திலாபத்திலே அதனுடைய தன்மையை விரித்து காட்டுவார். செத்திலாபத்து என்று சொல்லக்கூடியது, ஏன் வந்து நான் இருந்தேன் இங்க, எது எனக்கு தடையாக இருந்தது, ஏன் என்ன இங்க இருக்க வச்ச, அப்ப என்ன என்னிடத்துல என்ன குறை என்பதாக சொல்லி ஆராய்கின்றார். இப்படி ஆராய்கின்ற போது செத்திலாபத்துல ஒரு பாடல் அந்த அழுத்தத்தினுடைய அழுத்தம்னு பாத்தீங்கன்னா, செத்திலாபத்து ஐயா சொல்ற மாதிரி செத்திலாபத்து திருப்பாடல் என்பது எந்த காலத்திலேயும் செத்திலாபத்தாக அது விளங்கக்கூடிய ஒரு திருப்பாடலாகும். இறைவனுடைய திருவடியிலே ஊனமில்லாமல் நாம் இருக்கலாம் என்பதை காட்டி, இந்த உலகத்திலேயும் நாம் ஊனமில்லாமல் எந்த விதமான துன்பமும் இல்லாமல் இருக்கலாம் என்பதற்கான அடிப்படையை வகுத்து கொடுக்கும் ஒரு இடம் 23வது திருப்பதிகம் செத்திலாபத்து. செத்திலாபத்து திருப்பதிகம் மட்டும் உரை சொல்வதற்கு அப்பாற்பட்ட ஒரு திருப்பதிகமாக விளங்குவது செத்திலாபத்து. எந்த உரையை நீங்க படித்தாலும் அந்த உரையானது முழுமையான உரை கிடையாது, அந்த உரையானது அதுதான் உரை என்பதாகவும் கிடையவே கிடையாது. ஏன் செத்திலாபத்து அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தினுடைய பிழிவு செத்திலாபத்து. அதுல 4, 5, 6வது திருப்பாடல சொல்லுவார், அறுக்கிலேன் உடல் துணிப்பட தீப்புக்கு ஆர்க்கிலேன் திருவருள் வகை அறியேன். இந்த திருவருள் வகை அறியேன் என்பதாக சொல்றாரு பாருங்க, அழுது 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 அந்த இடம் மணிவாசக பெருமான் போடுகின்ற அந்த ஒரு திருவருள் வகை அரியன்ற சொல்றது ரொம்ப சாதாரணமா போற போக்குல திருவருள் வகை அரியேன்னு சொல்ற நிலை இல்ல. திருவருள் வகை அரியேன் என்பதாக சொல்லுவது இறைவனிடத்திலே தனக்கு எப்பொழுது மீண்டும் அந்த காட்சி கிடைக்கும், மீண்டும் குருநாதர் எப்பொழுது தோன்றுவார், மீண்டும் அடியார் திருக்கூட்டம் எப்பொழுது கிடைக்கும், மீண்டும் அவரிடத்துல எப்பொழுது நான் போய் சேரப்போகின்றேன் என்ற திருவருள் குறிப்பு எனக்கு எப்பொழுது வரும் என்ற ஏக்கத்தினுடைய ஆழம் இந்த திருவருள் வகை. எப்ப எனக்கு இது கிடைக்கும், ஒரு தடவை கிடைச்சத விட்டுட்டேனே, விட்ட அந்த நிலையானது மீண்டும் எனக்கு எப்பொழுது கிடைக்கும் என்று ஏங்கி 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 அடுத்த நிலையில திருவருள் வகை அறியேன் பொறுக்கிலேன்னர். இது என்னால பொறுக்கவே முடியலப்பா. எப்படிப்பட்ட நிலைன்னு சொன்னா பிரிவு என்று சொல்லக்கூடிய பிரிவு, பிரிவின் துயரத்தை எத்தனையோ ஆங்கிலத்தில எத்தனையோ வடிவிலே எத்தனையோ ஷேக்ஸ்பியர் எத்தனையோ மில்டன் போன்ற மிக அருமையான மேதாவிகள் எல்லாம் பிரிவினுடைய துயரத்தை எத்தனையோ வகையிலே எடுத்து சொல்லி இருக்கின்றார்கள். ஆனால் மணிவாசக பெருமானுடைய துயரம் எவ்வாறு இருந்தது, அந்த துயரத்தினுடைய ஆழம் என்ன என்பதாக சொல்லுகின்ற போது அது வெறும் துயரமாக இருந்தது. இது அனுபவம் பேரானந்தம் என்ற கலந்த துயரம் இந்த துயரம். அதுக்கு இதுக்கும் வேறுபாடு உண்டு. காதலன் காதலியை பிரிஞ்ச துயரம்ன்றது வெறும் துயரம் தான், அது உலக இன்பத்தில உலகத்துல திருப்பி கொண்டு வந்து சேர்த்துரும். ஆனால் மணிவாசக பெருமானுடைய துயரம் என்று சொல்லக்கூடிய துயரம் அது வெறும் துயரம் கிடையாது. இந்த துயரம் என்பது நம்மை வாழ வைக்க வந்த துயரம். நம்ம மண்ணுயிர்கள் எல்லாம் நான் தலைவியை பிரிந்த ஒருவர் பாடுகின்ற பாடல்களை பாடினா என்னுடைய துயரம் நீங்காது, என்னுடைய துயரத்தை நீக்கும் திருப்பாடல் இந்த திருப்பாடல். ஆகவே ஆன்மா தலைவி தலைவன் என்ற நிலையில பிரிந்த துயரம் என்ற பொதுப்படையிலே அல்லாமல் இந்த நிலையானது திருவருளை கலந்து வழங்குகின்ற ஒரு நிலை என்பதுதான் திருவாசகத்தின் தனி சிறப்பு. உலகத்திலே எத்தனையோ பேர் மொழிபெயர்த்திருக்கக்கூடிய அந்த நிலைகளை எல்லாம் பார்த்தீர்கள் என்பதாக சொன்னால் அத்தனைக்கும் மேலான நிலையிலே விளங்குவது, இலக்கியங்களுக்கெல்லாம் தலையாய இலக்கியமாக விளங்குவது திருவாசகம் ஒன்று மட்டுமே. பொறுக்கிலேன் போக்கிடம் காணேன், போக்கிடம் காணேன்றார். போக்கிடம் என்று சொல்லக்கூடிய நிலை இப்ப எத்தனையோ நம்ம உலக வழக்கில சொல்றோம், போக்கட்ட பயனா சுத்திட்டு இருக்கான். போக்கிடம் என்று சொல்லக்கூடியது இறைவன் திருவடி மட்டும்தான் அது போக்கிடமாக நமக்கு விளங்குகின்றது, அதுதான் புகுந்த இடமாக விளங்குகின்றது, அங்கேதான் உயிர் புக வேண்டிய இடமாக விளங்குகின்ற அந்த காரணத்தை மீண்டும் திருவடியாகிய வாசலிலே உள்ளே புகுந்து பேரானந்தமாகிய அனுபவத்தை நான் எப்பொழுது அனுபவிக்கப் போகின்றேன் என்பதை காட்டும் முகமாக திருவடி என்பது அதற்குரிய வாசல். இதுதான் இங்கேதான் பேரானந்தம் இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக அந்த திருவடி என்ற வாசலை திறப்பார். அது உள்ளே போனால் பேரானந்த நிலை. அப்பொழுது அந்த திருவடி இன்பம், திருவடி தரிசனம் மீண்டும் எவ்வாறு எங்கு கிடைக்கும் என்று ஏங்கி ஏங்கிய நிலையிலே போற்றி போற்றி என் போர்விடை பாகா இறக்கிலேன், உனை பிரிந்து இனி இருக்க மாட்டேன் என்பதாகிய நிலையிலே என் செய்கேன் இது செய்க என்று அருளாய் சிறைக்கனே புனல் நிலவிய சூழ் வயல் சூழ் திருப்பெருந்துரை மேவிய சிவனே என்ற இந்த நிலை துயரத்தினுடைய ஆழம், துயரத்தினுடைய எல்லை. இந்த துயரம் என்று சொல்லக்கூடிய துயரமானது நம் துயரத்தை நீக்க வந்த துயரம் இந்த துயரம். ஆகவே இறைவனுடைய அந்த பேரானந்த நிலையிலே இருந்த மணிவாசக பெருமான் எட்டாம் பதிகமாக விளங்கக்கூடிய திருவம்மானையிலே ஒரு அற்புதமான ஒரு செய்தியை அமைத்திருக்கிறார். ஏழாவது பதிகம், எட்டாவது பதிகம், ஒன்பதாவது பதிகம் என்று சொல்லக்கூடிய இந்த பதிகங்கள் எல்லாம் மகளிர் விளையாட்டு என்று சொல்லக்கூடிய மகளிரை அமைத்து வைத்த திருப்பாடல்களாக நாம் அமைத்து தொகுத்த நிலையை நாம் கண்டிருக்கின்றோம். மகளிருக்கென்று திருஞான சம்பந்த பெருமான் அமைத்த திருப்பாடல்கள் என்பதாகிய ஒரு குறிப்பும், திருவாசகத்திலே மகளிருக்கு அவர் கொடுத்திருக்கின்ற சிறப்பும், திருக்கோவையாறிலே அவர் மகளிருக்கு கொடுத்திருக்கின்ற சிறப்பும் நம்முடைய மலரிலே அற்புதமாக நாம் குறிப்பிட்டு இருக்கின்ற அந்த செய்தி நீங்கள் எல்லாம் படித்து உணர வேண்டும். திருவாசகத்திலே இந்த எட்டாவது பதிகம் மிக அற்புதமான ஒரு பதிகம், எட்டாவது திருப்பதிகம் திருவம்மானை. திருவம்மானையிலே ஒரு பாடலுக்கு மட்டும் ஒரு சிறு விளக்கம் நாம் அமைத்துக் கொண்டு அந்த திருப்பாடலினுடைய உட்கருத்தையும் நாம் காண வேண்டும். எட்டாவது திருப்பதிகமாக விளங்கக்கூடிய இந்த திருவம்மானையிலே ஒரு உட்தலைப்பாக அது விளங்குவது ஆனந்த கழிப்பு என்று சொல்லக்கூடிய நிலை. இந்த ஆனந்த கழிப்பு என்ற உட்தலைப்பினை கொண்டது இந்த எட்டாவது பகுதி. இந்த எட்டாவது பகுதியிலே மணிவாசக பெருமான் அழகான சில கருத்துக்களை மிக அற்புதமாக நயமாகவும் எடுத்து சொல்லுகின்ற திருப்பாடல் அமைந்தது இந்த எட்டாவது. எட்டிலே எட்டு இன்னும் சிறப்பாக அமைந்திருக்கும். மண் சுமந்த பாடற் பரிசு படைத்தருளும் என்கின்ற பண் சுமந்த பாடற் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தான் பெம்மான் பெருந்துரையான் வின் சுமந்த கீர்த்தி வியன் மண்டலத்து ஈன்சன் கண் சுமந்த நெற்றிக் கடவுள் களிமதுரை மண் சுமந்து கூலிகொண்டு அக்கோவால் மொத்துண்டு உன் சுமந்த பொன்மேனி என்ற நிலையிலே உன் சுமந்த பொன்மேனி என்ற அந்த அமைப்பும் பொன்னார் மேனியனே புளித்தோலை அரைக்கு அசைத்து மின்னார் செஞ்சடை மேல் என்ற நிலையிலே மணிவாசக பெருமானையும் சுந்தர பெருமானையும் இணைத்து ஒரு ஒரு தலைப்பிலே சைதை நடராஜர் தமிழர் பாராயண சபையிலே நாங்கள் ஒரு தலைப்பு புன் சுமந்த மேனியும் பொன்னார் மேனி அப்படின்ற ஒரு தலைப்பிலே அரியனும் அப்பா அவர்களும் பேசணும். அப்படி இந்த புன் சுமந்த மேனியை காட்டுகின்ற இந்த எட்டாவது பதிகத்திற்கு உட்தலைப்பு ஆனந்த கழிப்பு என்பதாகிய தலைப்பு. இந்த ஆனந்த கழிப்பு என்பது எது என்பதை ஒரு குறிப்பிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எது ஆனந்த கழிப்பு? ஆனந்த கழிப்பு என்பதை இந்த பதிகம் எட்டாவது திருப்பதிகம் எவ்வாறு விளக்கி சொல்லுகின்றது? ஒவ்வொரு திருப்பாடலிலேயும் ஆனந்த கழிப்பு என்ன என்பதை ஒவ்வொரு திருப்பாடலிலேயும் இது இருக்கிறது என்பதை நாம் முயற்சி உணர வேண்டும். வெளிப்படையாக சில திருப்பாடல்களிலே இருக்கும், ஆனால் சில திருப்பாடல்களிலே அது உட்குறிப்பாக அமைந்திருக்கும். அப்படி அந்த உட்குறிப்பாக அமைந்ததிலே இன் சம்மரைஸ் என்பதாக சொல்லுகின்ற நிலையிலே இந்த எட்டாம் பதிகம் முழுவதையும் நாம் தொகுத்து அமைக்கின்ற ஒரு திருப்பாடல் இந்த ஆறாவது திருப்பாடல். திருவாமணையில இருக்கக்கூடிய ஆறாவது திருப்பாடல் மிக நுணுக்கமான திருப்பாடலும் ஆனந்த கழிப்பு என்று சொல்லக்கூடிய ஆனந்த கழிப்பு எது என்பதை எடுத்து சொல்லும் திருப்பாடலும் இந்த எட்டாவது திருப்பாடல். ஆகவே இந்த எட்டாவது திருப்பாடலை உறக்க பாடி ஆனந்த கழிப்பினை நாம் தொடுகின்ற ஒரு பாடலாக அமைந்திருக்கிறது. எட்டாவது பதிகம் திருவம்மானை, ஆறாவது பாடல் நீங்க பாடியிருந்தாலும் மீண்டும் ஒரு முறை அந்த திருப்பாடலை பாடுமாறு
கேட்டுக்கொள்வோம்.
சிவம் காட்டி ஆன்மா காணும், காட்டினாதான் பார்க்க முடியும், காட்டில என்ன பார்க்க முடியும். அப்ப காட்டினால் மட்டுமே காட்டாதன எல்லாம் காட்டி, சிவம் காட்டி, தாழ் தாமரை காட்டி, தன் கருணை தேன் காட்டி, நாட்டார் நகை செய்ய நாம் மேலை வீடு எய்த ஆள்தான் கொண்டவா பாடுதுங்கான் அம்மானே. ஆள்தான் கொண்டவா என்கின்ற நிலையானது மணிவாசக பெருமானை முழுவதுமாக கொண்ட நிலை. இதை நம்ம திருவாய்மூர் திருப்பதிகம் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் திருவாய்மூருக்கு தொடர்ந்து போறார். யார தொடர்ந்து போறார்? அப்பர். அப்பர் யார தொடர்ந்து போறார்? பெருமான். இப்படி தொடர்ந்து போற இவரை பிடிச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா யார் பிடிச்சது தெரியுமா? சம்பந்தர் தான் பிடிக்கிறார். இவரு ஓடி ஓடி ஒளியறாரு, ஒளிந்து கொண்டு போறவரை அப்பர் பெருமான் அப்படி இப்படின்னு தள்ளாடி போய் பிடிக்கலான்னு போறாரு. போறவரை இவரு ஞானசம்பந்தர் அப்பரை பின்தொடர்ந்து போறாரு. ஏன்னா அப்பர் பெருமான் எங்க போறாருன்னு தெரியல, திடீர்னு எழுந்து போறாரு. அப்பர் போறாருன்னு அப்பரை தொடர்ந்து இவர் போறார். இந்திர பெருமான் அவரு ஓலையை வச்சுக்கிட்டு ஓடுவார். இவர் ஓலையை வச்சுட்டு ஓடுனா இவரை பின்னாடி தொடர்ந்து சுந்தரர் ஓடுவார். சுந்தரர் ஓடி போய் அப்படி அந்த அவரை பிடிச்சு அந்த ஓலைய பிடிச்சு வாங்குறாரா. அப்படி ஓலைய பிடிச்சு வாங்குகின்ற பொழுது சேக்கடா பெருமான் சொல்றார், ஏவன சிலையினாரை இவரலாது யார் தொடர்ந்து எட்ட வல்லார்னு. சுந்தர பெருமான தவிர வேற யாரையா எங்களால பிடிக்க முடியும் அப்படின்னு கேட்டார்னா அப்ப பிடிச்சாராம். அந்த மாதிரி ஞானசம்பந்த பெருமான் அப்பர் பெருமான் திருவாய்மூர் பதிகம் மிக அற்புதமான திருப்பதிகம். வெளிப்பாடு இறைவனுடைய அந்த அற்புதமான அந்த ஞான கோலம் வழங்கிய திருப்பு. அந்த திருப்பதிகத்துல ஒரு சொல் ஒன்று உண்டு, இவரானீர் என்பதாக ஒவ்வொரு பாடலிலேயும் இவரானீர்னு சொல்வார். இதுல ஒரு பாடல் கணேஷ் டாய்ஸ்
முதல் பாடல்.
சரி,
தளிரிள பழனை பாட
என்பதாக புரியும். இவரானீர் என்பதை இவர் ஆள் நீர், இவர் ஆள் நீர். ஞானசம்பந்தர் சொல்லுகின்ற பொழுது இங்க இருக்கிறது யாரு? அப்பர் பெருமான். இவர் ஆள் நீர், இவருடைய ஆள் பண்ணி நீ இவருக்காக மறைச்சிட்டு நீ பாட்டு ஓடிட்டு இருந்தா எப்படி? வாய்மூர் அடிகளை பார்த்து கேக்குற. இவர் ஆள் நீர், இவரை ஆளாக கொண்ட நீர். ஆள் அடிமை, ஆள் ஆன்மா, சிவத்திற்கு அடிமை. இவர் ஆள் நீர், இந்த ஆன்மா என்று சொல்லக்கூடிய ஆன்மா சிவத்திற்கு எப்பொழுதும் அடிமை. இவரை ஆளாக கொண்ட நீர், அடிமையாக கொண்ட நீர். ஏப்பா நீ தானே போய் இவரை ஆட்கொண்ட, இவரை ஆட்கொண்டவன் நீதானே, இவரை ஆளாக கொண்ட நீர். இப்ப பெருமான் எப்படி என்பதாக சொன்னால், முன்னாடி வந்து அவரே ஆட்கொள்வார். ஆட்கொள்ளுகின்ற நிலையிலே பெருமான் வந்து தான் ஆட்கொண்ட பிறகு அடிமை என்பதாக சொல்லி அவரை எடுத்துக்குவார். எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவார் தெரியுமா? அவர்களுக்காக பெருமான் ஆளாக செய்வார். மணிவாசக பெருமானை திருப்பரந்துரையிலே ஆட்கொண்ட அவர் சொல்றார், அடுத்த பாடலே அதுக்கு அடுத்த பாடலே சொல்லுவார், இந்த மண் சுமந்த நிலை என்பது என்னை ஆளாக கொண்டது நீதான், ஆனா எனக்கு ஆளா போய் பணியாளா பணி செஞ்சு. இரண்டாவது பொருள், இறைவன் ஆளாக கொள்ளுகின்ற நிலை முதல் நிலை, அதன் பிறகு உனக்கு பணியாளா நான் போய் வேலை செய்யறேன்னு சொல்லி முடித்தொன்னடாக நிற்பது சிவம். அதனால சிவத்திற்கு முடித்தொண்டன். நமிநந்தி அடிகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது திருவாரூர் திருப்பதிகத்திலே நம்முடைய அப்பர் பெருமான் சிவத்தை சொல்லுகின்ற பொழுது தொண்டர்களுக்கெல்லாம் முதலிலே நிற்கின்ற தொண்டர் சிவம், அதற்கு முடித்தொண்டன் என்பதாக சொல்லுவார். முடித்தொண்டன் என்கின்ற நிலையிலே இறைவன் மண் என்று சொல்லக்கூடிய மண்ணை சுமந்தார். யாருக்கு? வந்தி என்று சொல்லக்கூடிய வந்திக்கு பிட்டுஸ்க்கு மண் சுமந்த நிலை. அப்படி இவரை ஆளாக கொண்ட நீர், இவரால் ஆட்கொள்ளப்பட்ட நீர் என்ற இரண்டு பொருள்படும்படி இறைவன் ஆட்கொண்ட நிலையிலே மணிவாசக பெருமானை ஆட்கொண்ட அந்த நிலையை ஆள் தான் கொண்டவா என்ற நிலையை இவரானீர் என்பதோடு இணைத்து நாம் காண வேண்டிய ஒரு அற்புதமான நிலை இந்த இரண்டு நிலை. இதுல தோழியினிடத்திலே தலைவி சொல்லுகின்ற செய்தியாக அமைக்கின்ற ஆன்மாவினுடைய வளர்ச்சியை பற்றி சொல்லுகின்ற திருப்பாடல் இது. ஏன் இந்த திருப்பாடல் ஆனந்த கழிப்பு, எது ஆனந்த கழிப்பு என்பதற்கான விடையை சொல்லும் திருப்பாடலாக இது அமைந்திருக்கிறது. ஆனந்த கழிப்பு என்பதாக சொல்லுகின்ற பொழுது சைவத்திலே தசகாரியம் என்பதாக சொல்லி தசகாரியத்தை சொல்லுவார்கள். எப்படி இந்த ஆன்மா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர வேண்டும் என்பதற்கு. அப்படி ஆன்மா மேலே வருவதற்கான நிலையிலே முதலாக அவர் சொல்லுவது காட்டாதனை எல்லாம் காட்டி. இப்ப காட்டாதனை எல்லாம் காட்டினா என்ன? காட்டுறதெல்லாம் காட்டுறது ஒரு பக்கம், காட்டாததை காட்டுறது இன்னொரு பக்கம். இந்த உலகத்திலே நாம் அத்தனையும் காணுகின்றோம், அத்தனை பொருள்களையும் காணுகின்றோம், அத்தனையும் நாம் உணர்கின்றோம் என்பதாக சொன்னால் இவை அத்தனையும் நம்முடைய அறிவின் துணை கொண்டு காணுகின்ற நிலை. அப்ப காட்டாதன என்பதாக சொல்லுகின்ற பொழுது இந்த ஆன்மா என்று சொல்லக்கூடிய ஆன்மாவிற்கு 24 தத்துவம் என்று சொல்லக்கூடிய தத்துவத்தை உணர்கின்ற நிலை என்பதற்கு ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம் என்பதாக தத்துவ தரிசனம், தத்துவ ரூபம், தத்துவ சுத்தி என்ற மூன்று நிலைகள் அமைந்திருக்கும். இந்த தத்துவ ரூபம் என்று சொல்லக்கூடிய தத்துவ ரூபத்தை தான் காட்டாதனை எல்லாம் காட்டி என்பதாக நிற்கின்ற நிலையிலே தத்துவங்கள் என்று சொல்லக்கூடிய 24 தத்துவங்கள் உண்டு என்பதை ஒன்றொன்றாக உணர்தல். நம்ம இடத்துல இருக்கக்கூடிய தத்துவங்களோடு நாமும் ரெண்டும் ஒன்னா இருக்கிற காரணத்தினாலதான் இது இருக்கிறது என்பதை உணராத நிலை. இந்த தத்துவங்கள் நம்மில் வேறானது என்பதை உணர்கின்ற நிலை. அப்ப தத்துவங்கள் என்ற ஒன்று உண்டு என்பதை காணுகின்ற நிலை என்பதை தத்துவ தரிசனம் என்பதாக சொல்லுவார். தத்துவம்னு ஒண்ணு இருக்குப்பா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். தத்துவமே இல்லைன்னு சொல்றவன் போயிட்டு நம்ம சொல்ல முடியாது. முதலிலே தத்துவம் என்பதை உணர்கின்ற நிலை, 24 தத்துவங்கள் உண்டு, ஆன்ம தத்துவம் 24 இருக்கு, வித்யா தத்துவம் 7 இருக்கு, சிவ தத்துவம் 5 இருக்குன்னு ஒத்துக்கணும். இப்படி ஒத்துக்கொண்டு நிற்கின்ற நிலையிலே இந்த ஆன்மா முதல் படியில கால வைக்குது. இந்த தத்துவ ரூபம் என்று சொல்லக்கூடிய நிலை. இரண்டாவது தத்துவ தரிசனம் என்பது. தத்துவ தரிசனம்னா வேற ஒண்ணும் கிடையாது. இந்த உலகத்திலே காணுகின்ற இந்த தத்துவங்கள் என்று சொல்லக்கூடிய தத்துவங்கள் அனைத்தும் சடம் என்பதை உணர்தல். அத்தனையும் சடம். உலகத்திலே பார்க்கின்ற தத்துவங்கள் இந்த உடல் என்பதை முதலிலே உணர வேண்டும். இந்த உடல் என்பது உயிரினும் வேறானது, இது உடல் என்பது சடம் என்பதை உணர்வதும், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பொருள்கள் அத்துணையும் தத்துவங்கள் அத்துணையும் சடம் என்பதை உணர்தும். இப்ப சடம்னு சொன்னதன் பிறகு ஒன்று ஒன்றை உணராது. கண்ணு பார்க்கத்தான் செய்யுமே தவிர கண்ணு கேட்காது, காதுக்கு கேட்கிற வேலை மட்டும்தான். அப்ப தத்துவங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்று ஒன்று மற்றொன்றை உணராத நிலை, இத இரண்டாவது நிலையிலே உணர்தல் வேண்டும். இது தத்துவ தரிசனம். மூன்றாவது நிலை தத்துவ சுத்தி. இந்த தத்துவ சுத்தி என்பது என்ன என்பதாக சொன்னால் இது அத்தனையும் தோன்றி நின்று அழியும். எல்லா தத்துவங்களும் இந்த உடல் ஒரு காலத்துல தோன்றியது, கொஞ்ச காலம் நல்லா உடல் இருந்தது, அப்புறம் உடல் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்? உடல் சுமையாமல் உடல் நம்மை தாங்கி கொண்டிருந்த இந்த உடல், இந்த உடல் என்பதாக சொல்லக்கூடிய இந்த உடல், அப்புறம் அந்த உடலையே என்ன ஆகும்? நமக்கு சுமையாயிடும். உட்கார்ந்தா உட்காராது, உட்கார்ந்தா எந்திரிக்க முடியும். அப்போ இந்த உடல் என்பதை சொல்லி நாம வளர்த்த இந்த உடல் தான். ஆனால் இந்த உடல் என்று சொல்லக்கூடிய இந்த உடலானது தோன்றி நின்று அழியக்கூடியது. இந்த உடலுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தத்துவங்கள் அத்துணையும் தோன்றி நின்று அழியும் என்பதை தத்துவ தரிசனம், தத்துவ ரூபம், தத்துவ சுத்தி என்கின்ற நிலையிலே தத்துவங்கள் என்பதை உணருதல் வேண்டும். அப்ப தத்துவம் என்பதை உணர்கின்ற நிலை என்பதுதான் முதல் படி. அதன் பிறகு இந்த ஆன்மா என்று சொல்லக்கூடிய இந்த ஆன்மா, ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, இது மூணும் அடுத்ததா வரும். தத்துவங்களை கடந்த பிறகு ஆன்மா. இந்த ஆன்மா என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆன்ம ரூபம் என்பது தத்துவங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த தத்துவங்கள் அனைத்தும் சடப்பொருள் பா. இந்த சடப்பொருளுக்கு வேறான ஒரு பொருள் உண்டு, அது உயிர் என்று சொல்லக்கூடிய அறிவுடைய பொருள் என்பதை உணருது. அப்ப இந்த உடல் வேறு உயிர் வேறு அப்படின்னு உணர ஆரம்பிக்கின்ற நிலை, இந்த தத்துவத்தை உணர்கின்ற நிலை, இதற்கு ஆன்ம ரூபம் பேர். இந்த ஆன்ம ரூபம் என்பது உடல் உடல் என்று சொல்லக்கூடிய உடல் இந்த ஆன்மாவிற்கு வேறானது என்றத உணரணும். அதுவரையில இது உணருதானா இல்ல? உடலும் உயிரும் ஒன்னாத்தான் எப்பவுமே நினைச்சிட்டு இருக்கு. எனக்கு வரக்கூடிய இந்த உடலுக்கு வரக்கூடிய ஊறு அத்தனையும் துன்பம் அத்தனையும் என்ன நினைச்சிட்டேன், எனக்கு உயிருக்கு வருகின்ற துன்பமாக எண்ணுது. அப்ப இந்த உடல் என்பது வேறு என்று உணரக்கூடிய நிலை ஆன்ம ரூபம். ஆன்ம தரிசனம் என்று சொல்லக்கூடிய நிலை, இந்த உடல் வேறு என்பதாக என்ன ஆரம்பித்த உடனே என்ன ஆகும், இது ஆன்மா ஒரு சித்து பொருள், அறிவுடைய பொருள். இப்படி அறிவுடைய பொருளாக இருக்கின்ற அது உணர ஆரம்பித்த உடனேயே அதற்கு ஒரு ஞானம் வந்துடும். இந்த ஞானம் வந்த உடனே என்ன ஆகும், இதுவரையிலும் அது இந்த உலகம் எல்லாம் எனக்காக, இந்த உலகம் நான் தான் இந்த உலகத்துல இருக்க போறேன், இந்த உலகம் அப்படியே நித்திய பொருளாக இருக்கிற போகின்றது, இதுல நான் வந்து இன்னும் 50 வருஷத்துக்கு அப்புறம் நான் வாழப்போகின்றேன் என்பதாக எண்ணி 50 வருஷத்துக்கு அப்புறமா இருக்கக்கூடிய பிளான் எல்லாம் இப்பயே போட்டு வைக்கும். இன்னும் எனக்கு பின்னாடி வரக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய அத்துணையும் நான் அனுபவிக்க போகின்றேன் நிலையுடையதுன்னே நினைச்சுக்கிட்டு இருக்கும். அப்படி நினைத்து கொண்டிருந்த அந்த உயிருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞானம் வர வர என்ன ஆகும், தத்துவங்கள்னு உண்டா அப்படின்னு ஆரம்பிக்கும். அதுதான் அந்த தத்துவ தரிசனம், தத்துவ ரூபம், தத்துவ சுத்தி வரையில வரும். இப்படி வந்ததுக்கு அப்புறம் தத்துவங்கள் இதெல்லாம் உண்டு போல இருக்கு அப்படின்னு எண்ணுகின்ற அந்த நிலையில இந்த ஆன்மா என்ன செய்யும், சித்து பொருளாகிய நான் தனி, தத்துவங்களாக இருக்கக்கூடிய சடப்பொருள் தனி, ஆன்மா என்பது வேறானது அறிவு பொருள் அப்படின்னு உணரும். அப்படி அறிவு பொருள்னு உணர்ந்த உடனேயே அதற்கு ஒரு ஞானம் வரும். அந்த ஞானம் வந்த உடனேயே என்ன செய்யும் தெரியுமா, அங்கதான் நிறைய பேர் மாட்டிக்கிறது. ஞானம் வந்த உடனேயே தன்னை பதியாக அது உணரும். நின்னுறான் இந்த இடத்துல. இப்ப இந்த இடத்துல நின்ன உடனே என்ன ஆகுது, நான் தான் கடவுள், என்னை வழிபடுன்றோம். இதற்கு ஏகான்ம நிலை, ஏகான்மவாதம் என்பதாக சொல்லுவார்கள். ஏன் இது எந்த படியில இருக்குன்னு சொன்னா, மொத்தம் 10 படிய கடந்து வர நிலையில 3, 4, 5வது படியில நின்றுட்டு நான் பதி என்பதாக சொல்லுகின்ற அறிவுடைமை எவ்வாறு என்பதாக அதெல்லாம் பாத்தீங்கன்னா, அது வேற ஒண்ணு இல்ல, ஆன்ம ரூபம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆன்ம ரூபம். ஆன்ம தரிசனம் கிடைச்ச உடனேயே தன்னை பதியாக அது எண்ணும். அது அறியோ நான் ரொம்ப ஞானம் உடையவனோ, எனக்கு இவ்வளவு ஞானம் இருக்கா அப்படின்னு. உனக்கு இருக்கிற ஞானம் கொஞ்சமான ஞானம், சிற்றறிவு, இது இருக்கிறதே உனக்கு இவ்வளவு நாள் தெரியல. நீ இவ்வளவு நாள் இதை தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காகத்தான் முன்னாடி 3 கொடுத்திருந்தோம். தத்துவ ரூபம், தத்துவ சுத்தியில எதுக்கு உனக்கு வந்ததுன்னு சொன்னா, இது அத்தனையும் கடந்த நிலையிலே இருக்கின்ற அறிவு பொருள், நீ அடைய வேண்டிய பொருள் வேறு ஒன்று இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காகவே இத்தனையும் கொடுத்திருந்தோம். நீ திடீர்னு நடுவுல ஸ்டேட்ல நின்றுகிட்டு நான் தான் பதின்னு சொன்னா எப்படி அப்படின்னு கேட்பார். அப்ப அந்த நிலையையும் கடந்து வருகின்ற நிலை ஆன்ம சுத்தி. அப்பதான் சுத்தம் அடையும் உயிர். ஏன்னா இதுவரையில சுத்தம் ஆகல, ஏன்னா சுத்தமா தான் இருக்கு. ஏன் என்பதாக சொன்னால், தன்னையே பதி, நான் அறிவுடைய பொருள் என்பதாக உணர்கின்ற அன்முடைய அறிவை பற்றி எத்தனையோ விளக்கங்கள் நம்முடைய சான்றோர்களும் விஞ்ஞான உலகத்திலேயே அறிவை பற்றி எண்ணுகின்ற மூளையில இருக்கக்கூடிய நியூரான்களும் மூளையில இருக்கக்கூடிய நிலையும் கிட்டத்தட்ட மூளை முழுக்க இருக்கக்கூடிய பகுதியில 1/3 கூட யூஸ் பண்றது இல்லையா, அதுக்கே இந்த பாடுபடுத்தான். மூளையில இருக்கக்கூடிய பகுதியில நாம முழுக்க இறைவன் கொடுத்த அந்த அறிவினுடைய எல்லையை பாருங்க, நமக்கு கொடுத்த தத்துவத்தினுடைய சிறப்பை பாருங்க, அதுல எவ்வளவு பகுதி நம்ம யூஸ் பண்றோம்னு பார்த்தா முழுமையா யூஸ் பண்ணல, அதுல இருக்கக்கூடிய கொஞ்சம் பகுதியை யூஸ் பண்ணாலே எங்கேயோ இருக்கிறத எத்தனையோ கண்டுபிடிச்சு என்னென்னவோ பண்ணிடுவான். இது முழுக்க மட்டும் இவனுக்கு கொடுத்திருந்தா என்ன ஆயிருக்கும் பாருங்க. அப்படி இறைவன் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில இருக்கின்ற இந்த ஆன்மா அறிவுடைய பொருள், நான் அறிவுடையது, இது மட்டும் அது மறக்கிறதே இல்லை. ஆன்மா வந்து நான் அறிவுடைய பொருள் என்பதை என்றுமே அது மறப்பது கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா, தத்துவங்கள் கூடிய பிறகு என்ன ஆகும், நான் அறிவுடைய பொருள், எனக்கு எல்லாம் தெரியும், என்ன மீறி எதுவும் கிடையாது. இதுதான் எப்போ இதுதான் அவருக்கும் வாய்ப்பா போச்சு, சரி இதை வச்சுதான் இவனை திருத்தணும். ஒரு நெகட்டிவ் பாயிண்ட வச்சுதான் பாசிட்டிவ்க்கு அவனை கொண்டு வர முடியும். இறைவன் என்று சொல்லக்கூடிய இறைவனுக்கு கிடைச்ச ஒரு நல்லுவான பாயிண்ட் என்னன்னா, பற்று. இந்த ஆன்மா என்ன செய்யும், பிடிச்சா விடாது. எனக்கு இதுதான் அப்படின்னு ஒன்னு பிடிச்சிருச்சுன்னு சொன்னா, அந்த பற்று பிடிச்சிருச்சுன்னா சார்ந்ததன் வண்ணம் ஆதல் என்பதாக அதற்கு இலக்கணம். பிடிச்சதுக்கு அப்புறம் நான் தான், அது என்னை விட்டு ஆளே கிடையாது, எனக்கு மேல உண்டா என்பதாக இந்த ஆன்மா நான் என்ற நிலையிலே ஓங்கி நிற்கும். அப்படி நான் என்பதாக ஓங்கி நிற்கிறதே அவருக்கு அட்வான்டேஜா போச்சு. இப்படித்தான் இவனை வச்சு நம்ம திருத்தணும். ஏன்னா நான் என்பது இல்லைன்னு சொன்னா ஆன்மா சுத்தம் அடையாது. நான் என்று சொல்லக்கூடிய அந்த பற்று என்று சொல்லக்கூடிய பற்று இருந்தால் மட்டுமே ஆன்மா சுத்தம் அடையும். அப்ப ஆன்மா சுத்தம் அடைவதற்கு தத்துவங்களோடு கூடியிருப்பதற்கு நான் அவசியம். நான் என்று சொல்லக்கூடிய இந்த நான் இருக்கின்ற உடையிலும் இந்த ஆன்மா சுத்தம் அடைஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதே அந்த ஆன்மா நான் அறிவுடைய பொருள், எது வேண்டுமானாலும் நீங்க அவங்க கிட்ட கேட்கலாம், செல்வம் இருக்கான்னு கேட்கலாம், கல்வி உனக்கு எத்தனாவது படிச்சிருக்கேன், ரெண்டாவதுதான் படிச்சிருக்கிறேன்னு சொல்லலாம், ஒத்துக்குவா, எல்லாம் சொல்லுவான். எல்லாம் இருக்கான்னு நீங்க கேட்ட ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் அவன் வந்து மக்க கோவப்படுவான். என்ன கேட்டா, அறிவு இருக்கான்னு நீங்க யாராவது கேட்டு பாருங்க, யாராவது ஒருத்தர அறிவு இருக்கா சார் உங்களுக்குன்னு யார பார்த்து என்ன கேள்வியா கேட்ட நீ இழுத்து கட்டிட்டு வந்துருவான். ஏன்னா ஆன்மா எல்லாத்தையும் ஒத்துக்கும். அறிவு என்று சொல்லக்கூடிய அறிவுக்கு பங்கம் வந்ததுன்னா ஒத்துக்காது. நான் அறிவுடைய பொருள், எல்லாமே என்ன நினைச்சிட்டு இருக்கான், அறிவுஜீவி, எனக்கு மேல ஒருத்தன் கிடையாது, நான் தான் அறிவுடைய பொருள், எனக்கு மேல யாராவது சிந்திக்க முடியுமா, இப்படி நினைச்சு நினைச்சே இதை சுத்தம் செய்வதுதான் திரோதான சக்தி. இந்த திரோதான சக்தி என்று சொல்லக்கூடிய சக்தியானது இப்படித்தான் இந்த ஆன்மாவை சுத்தப்படுத்துகின்றது. நான் 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 என்பதாகிய நிலை, நான் போச்சுன்னா கோமா போயிடும். இந்த நான் போ இருக்கிற வரையிலும் தான் இந்த ஸ்டேட் இருக்கும். இந்த இடத்துல நான் வாழுகின்றேன், நான் இங்க இருக்கிறேன், நான் இந்த இடத்துல, இவர் எனக்கு இந்த உறவு, இது எனக்கு இது என்பதாகிய நான் இருக்கிற வரையிலும் தான் இருக்கும். இந்த நான் போச்சுன்னு வச்சுக்கீங்களேன், அப்புறம் என்ன ஆகும்னா போயிட வேண்டியதான். ஏன் அப்படின்னா, தத்துவங்கள் இருக்கின்ற வரையிலும் தான் ஆன்மா உயும். தத்துவங்கள் கடல கடல என்ன ஆகும், ஆன்மா போயிடும். அப்படி இந்த தத்துவங்கள் என்று சொல்லக்கூடிய தத்துவங்களை கடந்து ஆன்மா தன்னை அறிவுடைய பொருள் என்று சொல்லக்கூடிய பகுத்து அந்த பக்குவத்திற்கு வருகின்ற பொழுது தன்னை சிவமாக அது எண்ணிவிடும். அதையும் கடந்த நிலையிலே ஆன்மா இது சிற்றறிவு, இது அடைய வேண்டியது பேரறிவு என்பதை எண்ணுகின்ற அடுத்த நிலைக்கு ஆன்ம சுத்தி என்பதான். இந்த ஆன்ம சுத்தி வரையிலும் இந்த ஆன்மாவிற்கு காட்டியது அத்தனையும் இதுவரையிலும் இந்த ஆன்மாவிற்கு காட்டாதன இப்பொழுது காட்டுகின்றேன் என்பதாகிய ஆறு சுத்தியையும் காட்டாதன எல்லாம் காட்டி என்பதாக ஆறு சுத்தி வரையிலும் ஆன்மா சுத்தம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இதுவரையிலும் காட்டாததை காட்டுவார். ஏன், நான் சிற்றறிவு, அது பேரறிவு என்ற வரையிலும் இருந்தது இதுவரையில எனக்கு காட்டல. இதுவரையில நான் நினைச்சிட்டு இருந்தேன் நான் தான் பேரறிவு, நடக்குதா அறிவுடைய பொருள், நான் தான் அறிவுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இல்ல இல்ல, இந்த தத்துவங்களை எனக்கு கொடுத்து என்னுடைய அறிவை தெளிவாக்கி இந்த ஆன்மா என்று சொல்லக்கூடிய அறிவு சிற்றறிவு உடையது, அடைய வேண்டியது பேரறிவு உடைய பொருளை என்பதை உணர்த்துகின்ற வரையிலும் இதுவரையிலும் எனக்கு காட்டாதன எல்லாம் காட்டி என்ற ஆறு நிலையிலே படிநிலையிலே கடந்ததை காட்டாதன எல்லாம் காட்டி என்பதாகவும், ஏழாவது நிலை தாழ் தாமரை காட்டி, இதற்கு சிவரூபம் என்பதாக நிலை. இந்த சிவரூபம் என்று சொல்லக்கூடிய நிலையானது இந்த ஆன்மாவானது இப்பொழுது சுத்தம் அடைந்த பிறகு இதற்கு எது தேவைன்னா திருவருள். இதுக்கு ஒன்னு உண்டுங்க, தத்துவங்கள் என்று சொல்லக்கூடிய தத்துவங்கள் அனைத்தும் எப்படி இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய இன்பத்தை அனுபவிப்பதற்கு பயன்படுகின்றதோ, இறைவனுடைய பேரின்பத்தை அனுபவிப்பதற்கும் நமக்கு கருவி அவசியம். கருவி என்ற ஒன்று இருந்தால் மட்டுமே இந்த ஆன்மா அதை அனுபவிக்கும். அப்ப இந்த பக்கம் உலக இன்பத்தை அனுபவிக்கின்ற பொழுது கொடுத்துட்டாரு அத்தனை கருவியும், கண்ணு காது மூக்கு கை காலு எல்லாம் இருக்கு. இப்படி அத்தனையும் வைத்துக் கொண்டு இந்த உலகத்தில் வரக்கூடிய இன்பத்தை நான் அனுபவிக்கின்றேன். ஆனால் இந்த இறைவனுடைய இன்பத்தை அனுபவிக்கின்ற பொழுது எனக்கு எது கருவியாக விளங்குகின்றது என்பதாக சொன்னால், அவருடைய திருவருளையே கருவியாக விளங்கும். இறைவனுடைய திருவருள் என்று சொல்லக்கூடிய திருவருள் இந்த ஆன்மாவிற்கு பேரானந்தத்தை வழங்குகின்ற கருவி. இது திருவருளாக நிற்கின்ற நிலை. அப்படி இந்த திருவருள் என்று சொல்லக்கூடிய திருவருளிலே இந்த ஆன்மா கலந்த நிலை என்பதுதான் சிவரூபம். அதற்கு தாள் என்ற சக்தியை குறிக்கின்ற முகமாக தாள் தாமரை காட்டி என்ற சிவரூபத்தை சொல்லி, தன் கருணை தேன் காட்டி என்பதை ரெண்டா பிரிச்சுக்கணும். தன் கருணை காட்டி தேன் காட்டி, தன் கருணை காட்டி என்பது சிவ தரிசனம். இந்த சிவ தரிசனம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இந்த ஆன்மா திருவருள் பயப்பட்டு நிற்கின்ற நிலையிலே ஆன்மா சிவத்தை உணரும். இப்பொழுது ஆன்மாவிற்கு சிவம் என்று சொல்லக்கூடிய அந்த சிவத்தினுடைய முழுமையான அந்த தரிசனம் அங்கே கிடைக்கும். அப்படி ஆன்மாவானது எப்படி தன்னை அங்கே ஆன்ம தரிசனம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே தன்னை அறிவுடைய பொருளாக கண்டதோ, அதே போல இங்கே திருவருளை துணையாக கொள்ளுகின்ற பொழுது சிவத்தை பதியை பேரறிவாக விளங்கக்கூடிய பொருளை அப்பொழுது காணும். அப்படி பேரறிவானது விளங்கக்கூடிய அந்த பொருளை காணுகின்ற நிலைக்கு சிவ தரிசனம் என்ற நிலை. அது தன் கருணையை காட்டுதல். தன் கருணையை காட்டுகின்ற நிலை எட்டாவது நிலையிலே நிற்கும். அப்புறம் ஒன்பதாவது நிலை தேன் காட்டி. இந்த தேன் என்று சொல்லக்கூடிய நிலையானது சிவ யோகம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாவது படிநிலை. தசகாரியத்திலே ஒன்பதாவது படிநிலையாக விளங்குவது தேன் காட்டி என்று சொல்லக்கூடிய சிவ யோகம். யோகம் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு கூடுதல் என்று பொருள். சிவமும் ஆன்மாவும் இரண்டும் ஒன்றாக கூடும். இப்படி கூடுகின்ற நிலையிலே தேன் என்று சொல்லக்கூடிய அந்த அனுபவம், அந்த அனுபவத்தை பெறுவதற்காக சிவத்தோடு இரண்டாக நிற்கின்ற அந்த ஆன்மாவானது சிவத்தோடு கூடுகின்ற அந்த நிலைக்கு சிவ யோகம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாவது படிநிலை. பத்தாவது படிநிலை சிவம் காட்டி, கடைசியில தான் சிவம் காட்டி என்பதாக நிற்கும். இது ஒவ்வொன்றாக நிற்கின்ற காட்டாதனை எல்லாம் காட்டி, தாழ் தாமரை காட்டி, தன் கருணை காட்டி, தேன் காட்டி, சிவம் காட்டி. பத்தாவது படிநிலையிலே சிவ போகம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே, போகம் என்ற நிலையானது அனுபவம். இப்பொழுது இவது அனுபவிக்கின்ற இந்த அனுபவம் பேரானந்த அனுபவம். இதுவரையிலும் அனுபவிக்காத இந்த அனுபவம், தினைத்தனை பூவினுள் தேன் உன்ற அந்த நிலையை காட்டிலும் இப்பொழுது எப்பொழுதும் மாலா இன்ப அந்த பேரின்ப நிலையிலே இது அந்த இன்பத்தை அனுபவிக்கின்ற பொழுது அதற்கு போகம் என்ற நிலை. யோகம் என்பது கூடுதல், போகம் என்பது அனுபவித்தல். கூடி அனுபவிக்கின்ற அந்த நிலைதான் யோகமும் போகமும் என்பதாக சொல்லுவார். கம்பராட்டாழ்வார் சொல்லுகின்ற பொழுது சீதா பிராட்டியும் ராமபிரானும் இருவரும் அரியணையிலே இருக்கிறாங்க. அப்படி அரியணையில இருக்கின்ற பொழுது எப்படி அந்த காட்சி இருந்தது என்பதாக சொன்னால், அவர் சொல்லுவார், யோகமும் போகமும் கூடியது போல அந்த காட்சி விளைந்ததாம். யோகம் இருந்தால் மட்டும் போதாது, போகம் வேண்டும். கூடினால் மட்டும் போதாது, அந்த இன்பத்தை அனுபவிக்க வேண்டும். அடியார்களோடு கூடினால் மட்டும் போதாது, கூடி நின்று அனுபவிக்க வேண்டும். கூடி கூடி அடியார்கள் சிரிப்பார், கழிப்பார், தேனிப்பார். அப்படி கூடுகின்ற நிலை யோகம், அனுபவிக்கின்ற நிலை போகம். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானைனர். போகமும் திரு என்று சொல்லக்கூடிய இரண்டும் புணருதல் வேண்டும். இரண்டு சேர்ந்தால் மட்டுமே அனுபவம். அப்படி சேருகின்ற நிலை, நமக்கு வாய்ப்பு கிடைத்தால் மட்டும் போதாது, அதை பயன்படுத்திக் கொள்ளுகின்ற நிலை வேண்டும். அரிசி மூட்டை மூட்டையா இருந்தா போதாது, அதை சாப்பிடுவதற்குரிய தகுதி வேண்டும். யோகம் என்பது மூட்டை மூட்டையா நம்முடைய வீட்டுல அரிசி இருக்கிறது, போகம் என்பது டயபெட்டிஸ் இல்லாம அதை சாப்பிடுறதுக்கான தகுதி வேண்டும். ஆக யோகம் மட்டும் இருந்தால் போதாது, அதை அனுபவிக்க கூடிய போகமும் நமக்கு வேண்டும். அப்படி யோகமாக இருக்கக்கூடிய சிவமானது போகமாகிய அதனுடைய பேரானந்தத்தை கொடுத்து இந்த உயிரை அனுபவிக்க செய்யும். அந்த அனுபவத்திற்கு தான் ஆனந்த கழிப்பு என்ற உட்டலை. இந்த ஆனந்தத்திலே, இந்த சிவபோகத்திலே விளைந்த அந்த பேரின்பத்தை அனுபவித்து 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 தான் ஆனந்த கழிப்பாக எட்டு என்று சொல்லக்கூடிய திருவம்மானையிலே முழுமையாக அவர் அருளி செய்த நிலை தசகாரியத்திலே சிவபோகம் என்று சொல்லக்கூடிய சிவபோகத்தினுடைய ஆனந்த கழிப்பாக விளங்குவது என்பதனுடைய உட்குறிப்பு தாழ் தாமரை காட்டி சிவம் காட்டி என்கின்ற வரையிலும் அது அமைந்தது என்பதாக அமைத்துக் கொண்டு நம்முடைய இந்த திருவாசக குறிப்பு. ஐயா பத்தாவது பதிகம் சொன்னாரு, பத்தாவது பதிகத்துக்கு இப்போது நேரம் இன்மை காரணமாக 12 ஆயிடுச்சு. அதுல ஒரே ஒரு பாடல் மட்டும் இந்த எட்டாவது சிவபோகத்திற்கு இணையான திருப்பாடலாக, பத்தாவது திருப்பதிகத்திலே ஒன்பதாவது திருப்பாடல், இந்த அத்துணையும் கடந்த நிலையில இருக்கக்கூடிய சிவத்தை பேரின்ப அனுபவத்தை அனுபவிக்கின்ற அந்த சிறப்பை எடுத்து சொல்லும் திருப்பாடல். திருவாசகத்திலே இல்லாத கருத்து இல்லை, திருவாசகத்திலே சொல்லாத சித்தாந்தம் இல்லை, திருவாசகத்திலே இல்லாத எந்த பொருளும் இல்லை என்பதாகிய நிலை. ஒவ்வொரு நிலையிலேயும் திருவாசகத்தை உயித்து உயித்து உணர்கின்ற அந்த நிலை நமக்கு விஞ்ஞான உலகிலே எடுத்துக்கொண்டாலும் சரி, மெஞ்ஞான உலகிலே எடுத்துக்கொண்டாலும் சரி, சிவம் என்று சொல்லக்கூடிய சிவமானது எப்படி மணிவாசக பெருமாள் சொல்லிய அந்த இலக்கணம் போல வேறு யாரும் சொல்லாத ஒரு இலக்கணம் திருவம்பாவையிலே உண்டு. முன்னை பழம்பொருட்கு முன்னை பழம்பொருள் என்பதாக சொன்ன மணிவாசக பெருமான் பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்று என்று சொல்லி, அப்பாலும் அடிசார்ந்தார் அடியார்க்கும் அடியேன் என்று திருத்தொண்ட தொகையிலே பின்னாடி வரப்போகின்ற அடியார்கள் யாராக இருந்தாலும் அவருக்கும் அடியேன் என்பதாக சுந்தரமூர்த்தி அப்பவே பாடி வைத்து வைத்து சென்றார். அப்படி சிவம் என்பது முன்னை பழம்பொருட்கு முன்னை பழம்பொருளாக நிற்கின்ற நிலையிலேயும் பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனாக இருக்கின்ற நிலையிலேயும் விளங்குவதைப் போல திருவாசகமும் முன்னை பழம்பொருட்கு முன்னை பழம்பொருளாகவும் பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றிய நிலையிலேயும் சிவமாக விளங்குவது இந்த திருவாசகம் என்பதை மணிவாசக பெருமானுடைய இன்றைய காலகட்டத்திலே எந்த விஞ்ஞானமாக எடுத்துக்கொண்டாலும் திருவாசகத்திலே அதை அலசி ஆராயக்கூடிய அளவிற்கு திருவண்ட பகுதி உண்டு. திருவண்ட பகுதியை போல ஒரு சிறப்பான பகுதி வேறு எங்கேயும் இல்லை. திருவாசகத்திலே நீங்கள் எந்த கண்ணோட்டத்திலே எப்படி பார்த்தாலும் திருவாசகம் அதற்கான தன்மையை புதுமையான அந்த பெற்றியை எடுத்துக் கொடுக்கும் நூல் திருவாசகம். முன்னை பழம்பொருட்கு முன்னை பழம்பொருளாக மெய்ஞான நிலையிலேயும் இந்த திருவாசகம் நம்மை ஈடேற்றும் என்கின்ற நிலையிலே திருவாசகம் என்பது அதனுடைய இலக்கணமாகவும் விளங்குவது முன்னை பழம்பொருட்கு முன்னை பழம்பொருளாகவும் பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனாகவும் விளங்குகின்ற நிலையிலே திருவாசகம் விளங்குகின்றது என்பதாக சொல்லி திருக்கோத்தும்பி 9வது திருப்பாடல். தரிசனம் திருஞான சம்பந்தரது முழுமையான அந்த தரிசனம் உடைத்து இப்பொழுது திருஞான சம்பந்த பெருமான் பக்கத்திலே இருக்கக்கூடிய திருவான்மையூருக்கு சொல்லுகிறார். இதற்கு இரண்டிற்கும் நடுவிலே சேக்கிழார் பெருமான் 14 திருப்பாடல்கள் பூம்பாவையினுடைய அழகினை பற்றி சொல்லுகின்றார். அது ஒரு தனி வகுப்பிலே நாம அடுத்த வகுப்பில நம்ம சிந்திப்போம். பூம்பாவை என்று சொல்லக்கூடிய இந்த பூம்பாவையினுடைய அழகு என்பதாக சொல்லி மேலே கூந்தலிலே இருந்து பாதம் வரையிலும் சொல்லுவார். இது என்ன அவசியம்? இப்ப வந்து ஒரு பெண்ணினுடைய பற்றிய வர்ணனை என்று சொல்லக்கூடிய நிலையிலே ஏன் இந்த மாதிரியாக சேக்கிழார் பெருமான் செய்தார் என்பதற்கான ஒரு ஆராய்ச்சியும் ஏன் சேக்கிழார் பெருமான் செய்தார் என்பதற்கான விடையையும் சேக்கிழார் பெருமான் அதை முடித்த பிறகு அந்த விடையையும் சொல்லுவார். அப்படி அந்த 14 திருப்பாடல்கள் மிக அற்புதமான திருப்பாடல். எப்படி இங்கித மாலையிலே எப்படி நம்முடைய வள்ளல் பெருமான் பெண்ணினுடைய அந்த சிறப்பினை பற்றி சொல்லுகின்ற பொழுதெல்லாம் அதனுடைய அருள் தன்மையை எவ்வாறு விரித்து சொல்லுவாரோ, எப்படி திருக்கோவையாரிலே பெண்ணினுடைய சிறப்பையெல்லாம் சொல்லுகின்ற மணிவாசக பெருமான் திருவருளை வியந்து சொல்லுவாரோ, அப்படி சேக்கிழார் பெருமான் பூம்பாவையை வியந்து சொன்ன இடங்கள் திருவருளை வியந்து சொன்ன இடங்கள். இது மூன்றையும் நம்ம இணைத்து பார்க்கும். இங்கித மாலை, திருக்கோவையார், 14 திருப்பாடல்கள். இப்படி வைத்து 14 திருப்பாடல்களிலே திருவருள் சிறப்பை சொல்லுகின்றார் என்பதாக சொன்னால் சேக்கிழார் பெருமானுடைய தனித்துவம், தனி நிலை வேறு எங்கும் பார்க்க முடியாத சிறப்பு. அதன் பிறகு திருமயிலாப்பூரிலிருந்து திரு ஆன்மியூர் என்று சொல்லக்கூடிய திருவான்மியூர் மருந்தீசர், திருவான்மியூர் மருந்தீசர் என்று சொல்லக்கூடிய அந்த மருந்து உயிர் பிணிக்கு, இந்த உயிருக்கு பிணித்துக் கொண்டிருக்கின்ற பிணிக்கு மருந்து, மருந்து அவன்கான் என்பதாக சொல்லுவார். மருந்தாக இருக்கக்கூடிய சிவம், அந்த மருந்தீசராக விளங்கக்கூடிய அந்த சிவத்தை திருஞான சம்பந்த பெருமான் வினா உரை திருப்பதிகமாக இரண்டு திருப்பதியங்கள் அங்கே அருளி செய்திருக்கார். திருஞான சம்பந்த திருவான்மியூர்ல இரண்டு திருப்பதியங்கள், அதுல முதல் திருப்பதிகம் வினா உரை திருப்பதிகம். ரொம்ப அற்புதமான திருப்பதிகம் இந்த வினா உரை திருப்பதி. இறைவன் கிட்டே கேள்வி கேட்பார். இந்த வினாவுரை திருப்பதிகம் அவருக்கு பல 2-3 திருப்பதியங்கள், வினாவுரை திருப்பதிகம் திருக்கண்டியூர் திரு செங்காட்டங்குடி கூட
செங்காட்டங்குடி
மைமறு பூங்குழல் கற்றை அந்த இந்த வினாவுரை திருப்பதிகங்கள் நம்ம வந்து ஹோம்ஒர்க் கொடுத்தா யாரும் சரியா பண்றதே கிடையாது. குச்சிய பிரம்ப வச்சு எல்லா ஸ்டேஜ் இது மேல ஏற சொல்ல வெரி ஃபியூ ஹஸ் டன் த ஹோம்ஒர்க். அந்த 5 எது நம்முடைய ஆணையிட்டு சொன்ன பதியங்கள் எத்தனைன்னு கேட்டிருந்தோம். ரெஸ்பான்ஸ் பாத்தீங்கன்னா ஒன்னே ஒருத்தர் மட்டும் ஊருக்கு போகும்போது அதை ஒண்ணு வந்து கொடுத்துட்டு போயிருக்கிறார். மீது எங்க ஆணையிட்டு சொன்ன பதியங்கள் அத்தனை பேர் பதிய போன வகுப்புல சொன்னோம் வராதவங்களுக்கு. இப்ப கிளாஸ் அத்த 5 பதியத்தையும் திருஞான சம்பந்தர் வந்து பார்க்கின்ற நிலை வினை என்று சொல்லக்கூடிய வினை கொள்கை பதியங்கள் 5, ஆணையிட்டு சொன்ன பதியங்கள் 5, பஞ்சாக்கர பதியங்கள் 2, இப்படி தொகுத்து தொகுத்து ஞான சம்பந்தரை வழிபடணும். ஞான சம்பந்தர் வந்து சாதாரணமா நமக்கு கிடைச்சிடலங்க. இப்படிப்பட்ட ஒரு பதிகம், இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு நமக்கு இதுவரையிலும் நாம செய்த புண்ணியம் என்பதாக நாம் எண்ண வேண்டும். அப்படி ஆணையிட்டு சொன்ன திருப்பதியங்கள் 5 திருப்பதியங்கள்ல ஆணை சொல்லியிருக்கிறார். அது என்னென்ன பதிகம் அப்படின்றது அடுத்த கிளாஸ் வரும்போது கம்பல்சரியா எல்லாரும் இருக்கணும். இது வந்து ஆணையிட்டு சொன்ன பதியங்கள் எத்தனை வராதவங்களுக்கு. போன கிளாஸ்ல நீங்க வந்தீங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம், நிறைய பேர் ஆப்சென்ட் இருந்தாங்க, அதனால இப்ப இங்கதான் சாக்கு வந்து சொல்லிடலாம். 5 பதியங்கள் என்னென்ன, 5 பதிகத்தையும் யார் போன கிளாஸ்ல வந்து சொல்லலையோ அவங்க 5 பதியத்துக்கு கையால எழுதிட்டு வரணும். இது பனிஷ்மெண்ட். ஆணையிட்டு சொன்ன 5 பதியங்களும் அதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி லதாமே. செகண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வினாவுரை திருப்பதியங்கள் திருஞான சம்பந்த பெருமான் எங்கெங்கெல்லாம் மருளி செய்திருக்கிறார், என்ன இடம், இது இடத்தை மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா தப்பிக்கலாம், இல்லைன்னா பதிகத்தை எழுத வேண்டியிருக்கும், அது உங்க சாய்ஸ். இப்ப வினாவுரை திருப்பதிகம் என்பதாக சொல்லக்கூடிய வினாவுரை திருப்பதிகம் ரொம்ப அற்புதமான திருப்பதிகம். இதுல ஒரு நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் கேட்பாரு, ஆனா கேட்டதற்கான பதில் எப்படி அமைப்பார் என்பதாக அந்த இடம் தான் ரொம்ப சிறப்பா இருக்கும். கேள்வி கேட்டதோடு மட்டுமல்லாமல் கேள்வியிலேயே பதிலை அமைப்பது இன்னொரு சிறப்பு. இன்னொரு சொல்லுங்க,
வினா விடை திருப்பதிகம்
எது, இது நீங்க ஹோம்ஒர்க்கா கொடுத்துருங்க. அப்படியாவது புரட்டட்டும். திருஞான சம்பந்தர், திருஞான சம்பந்தர் சும்மா கிளாஸ்ல மட்டும் பாத்துட்டு போறது கிடையாது. திருஞான சம்பந்தர் நம்முடைய வாழ்வோடு உறவாட வேண்டும். திருஞான சம்பந்தர் நம்ம கூடவே எப்பொழுதும் வச்சுக்கிட்டு இருக்கணும். அப்படித்தான் நமக்கு வந்து வி ஆர் சக்சீடிங் இன் பெரிய புராண கிளாஸ். அப்ப திருஞான சம்பந்த பெருமான் வினா உரை திருப்பதிகம் அப்படின்னு சொன்ன பொழுது டக்குன்னு இந்த வினா உரை திருப்பதிகம் இந்த பதியங்கள் பாடிக்கிட்டே இருக்கின்ற பொழுது ஒரு நிலையில, இப்ப வினா விடை சொன்னாரு, அதே மாதிரி திருஞான சம்பந்தர் ஒவ்வொரு பாடலிலேயும் அதற்கான விடையை அவரே நுணுக்கமாக சொல்லியிருக்கிறார் என்பதும் ஒரு முறையிலையும், இன்னொரு நிலையில இதை சிந்திக்கின்ற பொழுது
வினா என்று சொல்லக்கூடிய பதிகங்கள் இந்த திருஞான சம்பந்தர் திருப்பதிகம், வினா உரை திருப்பதிகங்கள். விடையாக சொன்ன திருப்பதிகம் என்பதாக எடுத்துக் கொள்ளுகின்ற பொழுது மணிவாசக பெருமான் அருளி செய்த திருச்சாடல், திருச்சாடல் விடை வினா திருஞான சம்பந்தர். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இவர் கொடுத்திருக்கிற வினாக்களுக்கு எல்லாம் மணிவாசக பெருமான் அங்க விட சொல்லியிருப்பார். திருச்சாடல் பதிகத்துல இவர் போடுற அதற்கான ஒரே ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு முதல் திருப்பாடலை எடுத்துக்கலாம். முதல் திருப்பாடல் திருஞான சம்பந்தர் வைத்த வினா, அதற்கான விடை திருச்சாடல். சோ முதல்ல இருக்கக்கூடிய திருப்பாடலும் அதுக்கான விடை திருச்சாடல்லையும் பார்க்கலாம். பக்கம் 706 திருவான்மையூர் திருப்பதிகம் இரண்டாம் திருமுறையாக வைத்து போற்றப்படுவது வினாவுரை திருப்பதிகம் முதல் பாடல். இதுக்கு விடை எங்க சொல்லியிருக்கிறாருன்னு திருச்சாடல் எடுத்து வச்சுக்கோங்க. திருச்சாடல்
திருச்சிற்றம்பலம் கரையுலாங்கடலே
பெருமானிடத்தில் அவர் கேட்டது என்ன மாண்பது அப்படின்னா என்ன
கேக்குறது? உண்டாடும் சில்லறை கம்பளம் என்ன
அது ஏன் அப்படின்னா கேள்வி நீங்க அப்படியே கேள்வியை சொல்லுங்க. அவர் சொன்னதே நீங்க வரையலாம் மேடம். அது சொல்லுங்கம்மா, கரெக்டு தான் சொல்லுங்க. அவ்வளவுதான் க்வெஸ்சன், வெரி சிம்பிள். பெருமான் ஏன் இடப்பாகத்திலே அம்மையை கொண்டார், இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு தான் கேக்குறேன். அப்ப திருச்சாடல்ல இதற்கு விட சொல்லி இருக்கிறார். என்ன விட?
தெம்பால
மலைமகளை இல்ல
தெம்பால் உகந்தாடும் சிட்டம்பலம்
பாடணும் ஐயா ராகத்துல.
பெண்பால்
கிடைச்சிச்சா ஆன்சரு? சூரபன்மன் ஆட்சியில அத்தனை பேரும் கஷ்டப்பட்டு இருந்தான். தேவர்கள் எல்லாம் பார்த்து இந்த பக்கம் பெருமான் யோக நிலையில இருக்கிறார், அந்த பக்கம் இமவான் மகளாக அம்மை இருக்கிறாங்க. இவங்க என்ன நினைச்சாங்க, ரெண்டு பேரும் இவர் தனியா யோகத்துல இருக்கிறார், அந்த அம்மா பாட்டுக்கு அங்க இருக்கிறாங்களே, இவர்கள் ரெண்டு பேரையும் சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த மன்மதன் அனுப்புறாங்க. மன்மதன் போய் அவன் அந்த விடுகின்ற போது நெற்றி கண்ணை திறந்தார், அங்கு மன்மதன் சாம்பலாக போனான். இறைவன் என்று சொல்லக்கூடிய இறைவன் அம்மையோடு இருக்கின்ற அந்த நிலையானது திருவருள் என்று சொல்லக்கூடிய திருவருளை இடமாக கொண்டதனுடைய மாண்பு என்ன என்பதாக சொன்னால், இந்த மண் உலகத்திலே இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் உய்ய வேண்டும் என்பதாக சொன்னால் இறைவனுடைய திருவருள் இருந்தால் மட்டும்தான் உய்ய முடியும். அதை அங்கே சொல்லுவார், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவு இல்லை, கண்ணில் நல் அகுதூரும் தழுமல வளநகர், பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது. பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது எதற்குன்னா, நாம் மண்ணின் மேல் நல்லா வாழ வேண்டும் என்பதற்காகவே அந்த பெண்ணோடு இயந்த அந்த நிலையை காட்டும் முகமாக அமைத்திருக்கின்றார் என்ற அந்த மாண்பினை மாட்சியினை மிக அற்புதமாக திருவான்மையூர் திருப்பதியத்திலே எடுத்து சொல்லுகின்றார். உரையும் பொருளுமாக இருப்பது என்பதுதான் அதில் அவர் சொல்ற, அவரே சொன்ன நிலை. சொல்லும் பொருளும் எப்படி அமையுமோ அதை போல சிவமும் சக்தியும் அமையும். சிவம் என்பது ஓசையாக இருக்கும், சக்தி என்பது ஒளியாகவும். ஓசை ஒளியலாம் ஆனாய் நீயே என்பதாக சொல்லுகின்ற பொழுது, ஓசை என்பது சூக்குமம், ஒளி என்பது தூளம். ஒளி என்பதற்கு அளவு உண்டு, ஓசை என்பதற்கு அளவு இல்லை. தள 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 தளன்னு சோறு கொதிச்சதுன்னா அதுல வருவது ஓசை. கூலுல பெல்லு மணி அடிச்சதுன்னு சொன்னா மணி ஒலித்தது, கடிகாரத்துல மணி ஒலித்தது. எத்தனை ஒளிச்சது? 5 மணி ஒளித்தது. ஒளி என்பதற்கு அளவு உண்டு. இறங்கி வருகின்ற நிலையிலே திருவருள் என்பது நமக்காக இறங்கி வந்து அளவுடைய நிலையிலே இறங்கி வருகின்ற நிலை ஒளி நிலை. ஓசை என்பது எல்லாவற்றையும் கடந்த நுணுக்கமான நிலை. ஆக சூக்கமான நிலையிலே இருந்து தூளமான நிலைக்கு வருவதும், சத்து என்று சொல்லக்கூடியது சிவம், சித்து என்பது சொல்லக்கூடியது இந்த சக்தியாகிய நிலை என்பதாக, இந்த சிவமும் சக்தியும் ஆகிய நிலையை பல நிலைகளிலே இந்த நம்முடைய சைவத்திலே வைத்து போற்றுகின்ற நிலையை, அந்த மாண்பினை, உரையும் பொருளுமாக நின்ற நிலையை இங்கே முதல் பாடலிலேயே அவரே உரையும் பொருளுமாக நின்ற நிலையாக காட்டினார் என்பதாக சொல்லி, திருவான்மையூர் திருப்பதிகத்தை தொடர்ந்தும் நம்முடைய மயிலாப்பூர் பதிகத்து நமது மயிலாப்பூர் நம்முடைய பூம்பாவையினுடைய சிறப்பையும் நாம் அடுத்த வகுப்பிலே காணலாம் என்பதாக சொல்லி, இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்வோம்.